என்ன அடுத்த வேலைக்கு ஒண்ணும் இல்லையே, நான் சாமி பார்த்து பாருங்க தெரியுமா. ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் அதுக்கு உணவு தேடுவது மனித வாழ்க்கை. ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன உணவு, அவன் என்ன உணவு பிடிக்கும், அது என்ன குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு என்ன உணவு சாப்பிடலாம். ஒரு குழந்தை ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் உணவை தேடி சேர்ப்பது மனித வாழ்க்கை. ஆனா இறைத்தன்மை அப்படி இல்லை. உயிர் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவைன்னு அது உருவாக்கி வச்சிருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இன்னைக்கு குழந்தை பிறந்த போதெல்லாம் நேற்று ஆஸ்பத்திரி கலந்துருப்பாங்க. இல்ல, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாகவே மருத்துவர் படிச்சிருப்பார். அந்த குழந்தைய பிரசவம் பார்க்கறதுனால டாக்டர் 25 வருஷத்துக்கு முன்னாலே டாக்டர் ரெடி, நம்ம சிவபெருமான் ரெடி பண்ணிடுறாரு. அம்மா அப்பாவை 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாலே, 25 வருஷத்துக்கு முன்னால அம்மாவை ரெடி பண்ணிட்டாரு, 30 வருஷத்துக்கு முன்னால அப்பாவை ரெடி பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிர் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் பிறக்கிறதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னாலே எங்க டாக்டர் ரெடி, நான் பிறக்கிறதுக்கு 65 வருஷத்துக்கு முன்னாலே எங்க பாட்டி ரெடி. இங்க வந்தாச்சு, நாம நினைச்சுக்கிட்டு நிறைவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் இடத்திலேயே நாம் சரணடைகிறோம். அந்த பரம்பொருள் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக தருந்து நம்பணும். என்ன செய்யும், என்ன செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். அப்ப இடையில தீமை எல்லாம் வருது, நமக்கு மகிழ்ச்சி குறைவா வருது, என்ன காரணம்? எல்லாமே அப்ப சாமி தான் செய்யறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக தான் வரணும். சந்தேகம் வரணும், கடவுள் எப்படி சார் நமக்கு துன்பத்தை கொடுப்பாரு? கடவுள் கொடுத்துக்கிறது உணவு கொடுத்துக்கிறாரு. ஆனா நம்ம வந்து ஆசையே இருக்கு, எது உடம்புக்கு ஒதுங்காலும் அதை நிறைய சாப்பிடணும். அப்புறம் குடிச்சேபமா வருது, சார் நான் கடவுள் கொடுத்ததுதானே சாப்பிட்டேன், ஏன் அளவுக்கு மீறி சாப்பிட்டேன். அவ்வளவு இன்பத்தை அனுபவிப்பதில் தவறு இல்லை, இன்பத்தை அளவுக்கு மீறி அனுபவிப்பது ஆசை தவறு இல்லை. வேற ஆசை இருக்கா, ஆசை தப்பே, ஆசைப்படும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த பூமியில நல்லா வாழறதுக்கு தான் மனித வாழ்க்கை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைந்தது. அப்ப இந்த பூமியில நல்லா வாழலாம். காரிநாயனாரினுடைய வார்த்தை நல்ல இதமான வார்த்தை, துன்படாத வார்த்தை. இன்னொரு மனிதரை காயப்படுத்தாம வாழ ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில எந்த காயமும் நிரம்ப காயம்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்க்கிறேன். நிரம்ப காயம்பட்ட மனிதர்கள் என்னாச்சு, ஏன் இவன் கஷ்டப்படுறாரு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரம் சொல்லுவேன் சார். சொல்லலாம், அப்படியே இல்லை, ஆனா அவருடைய விளைவுகள், அவருடைய விளைவுகள் நீங்க சாதாரண நெருப்பு இருக்கும் போது அதை அணைச்சாப்பிட்டு அதோட விளைவுகள் வரும், கொஞ்சம் முகம் வரும், கொஞ்சம் நிடி அடிக்கும், இல்ல அந்த ஜுவாலை குஜும்பு நம்ம மேல பாயும். அது போல இன்னொருவருடைய தவறுகளை நாம் நீக்க வேண்டும் என்று உருவட்டாலும் நமக்கும் அந்த தோஷம் கொஞ்சம் போல வரும், கொஞ்சம் போல வரும். நிறைய பேர் சந்தேகமா இருக்கும், என்ன சார் அப்பதான் நீக்க போறேன், எனக்கு எப்படி சார் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி சொல்றேன், சாக்கடையில் சுத்தம் பண்ற வாழ்வு இல்லை, அதை நீங்க எவ்வளவு கட்டினாலும் அதுலயும் கொஞ்சம் அந்த சாக்கடையினுடைய அசுத்தங்கள் தான் ஒட்டிக்கிட்டே இருக்கு. அதனால நான் எதுவாக்காவது நேர்முட சொல்லுவேன், நான் அடுத்தவரை திருத்த போறேன், அடுத்தவரை திருத்த போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த தவறுலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்க மேலேயும் இருக்கும். அவ்வளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அடுத்தவரை திருத்த போறதுனால சாக்கடையை சுத்தம் பண்ற வாழ்வு அதை கொஞ்சம் அழுக்கு ஒட்டிக்கும், எவ்வளவு கழிஞ்சாலும் இருக்கும். இருந்தீங்களா நல்ல வீடுல, ரொம்ப நுட்பமான வீடுல, அதுக்கு தனி ஒன்று வச்சிருப்பாங்க. எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அது தேஞ்சு போனதுக்கப்புறம் இதை சாக்கடையை சுத்தம் பண்ணதுன்னு அந்த வாரம் உள்ள தனியா வச்சிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் அப்படியே டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதா, தூக்கி போட வேண்டியதான். நாம சுத்தம் பண்ணணும்னு இறங்கினா அந்த அழுகை நம்ம மேலும் ஊட்டிக்குவோம். அப்ப என்ன செய்யலாம், அடுத்தவங்களை சுத்தம் பண்றதுக்காக நாம வந்து வரல, வேற எதுக்கே அவங்களும் நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு உதவும். நம்ம நாம சுத்தப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். என்ன சுத்தப்படுத்திக்கணும், நான் என்ன அழுகா வர்றேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் வேலை குடிக்கிறேன், வேண்டாம் புறத்துயிரை நீரான் அமைக்கிறது. அகத்துயிரை ஜெயச்சந்திர ஐயா வந்திருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அடிக்கடி. ஆஞ்சநேயர் விஜயம் சார் சொல்லும் போதுதான் ஒரு குறிப்போட சொல்லு சொல்லுங்க சார். புறத்துயிரை நீரான் அமைக்கிறது, அகத்துயிரை வாய்மையான கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தவறுகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைங்க. காலையில லேட்டா எடுத்தேன், ஜெபம் பண்ணாமலே சாப்பிட்டேன், அம்மா வந்துட்டீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தவறுகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைங்க, என்னுடைய உள்ள நான் சுத்தப்படுத்திக்கிட்டேன்னா, அடுத்தவங்களுடைய தவறுகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, நான் அசுத்தமாகிட்டு இருக்கேன்னா, அப்ப என்ன செய்யணும்? விதமான வார்த்தைகள் தான் உண்மையை பேசக்கூடாது. அந்த உண்மையிலையும் அடுத்தவங்க தப்புடைய உண்மையை பேசக்கூடாது. நான் உண்மையை நான் சார் பேசுவேன், அவன் தான் சார் செஞ்சான், இது நான் தான், இதுக்கான காரணம் தான். காலம் இவ்வளவு கெட்டு கிடக்கு, ஒரு பக்கம் நல்லவர்கள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறாங்களே, கெட்டவங்க தான் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு மகாஸ்வாமிகள் கேட்ட போது நானா தான் என்ன சொல்லிடுவேன், இல்ல சாமியார் தெரியல போய் மக்களோட தான் சொல்லுவாங்க, என்ன பண்றது உலகம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. ஆசிரியர் சொல்லி மாணவன் கேட்கலைன்னா என் பேச்சை மாணவன் கேட்க மாட்டேங்கிறான்னு ஆசிரியர் சொல்லக்கூடாது. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்பது போல ஆசிரியர்கள் சொல்லணும். என் பேச்சை பையன் கேட்க மாட்டேங்கிறான் சார், பையன் கேட்கறது போல அப்பாவும் அம்மாவும் சொல்லணும். இதெல்லாம் இதமா பேசுறதுன்னு சொல்றாங்க. காலிநாயனார் அப்படி ஒரு தூரம் எழுதியிருக்காரு, ரொம்ப அற்புதமா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாரில எப்படி இந்த பாடலை எழுதியிருக்கிறார் காலிநாயனார் அப்படிங்கிறத விளக்கிட்டு போறாரு. புல்லகமாகி உலகத்துள் உணர்ந்தனமும், உலக வாழ்க்கையை தான் சொல்றாரு, ஆனா உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயது கலக்காம உலக வாழ்க்கை செய்திகளை சொல்றாரு. உள்ளன ஆகா வகை உலகத்துள் உணர்ந்தனமும் தொழிலவும் நயமாக்கும், சொற்களை நயமா சொல்றாரு. காயப்படுத்துற மாதிரி சொன்னா யாருக்கும் பிடிக்காது, நேர்பட பேசுவாங்க, நேர்பட பேசணும், ஆனா அது நம்ம வாழ்க்கையில இருக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையை நேர்பட பேச கூடாது. இந்த தப்பு அவங்க தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்ல தெரியலீங்க அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு தெரியல யார் செஞ்சாங்க தெரியல, நான் செஞ்சிருக்கேன், என்னுடைய தவறாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளலாம். உள்ளன ஆகா வகை உலகத்து உணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடற்போர் புகழுதனை இல்லனை வாழ்த்தி விளங்கு கையிலே நல்ல சொற்களை சொல்லியே திருக்கைதாயத்தை அடைஞ்சிட்டாங்க. காலிநாயனார் எப்படி திருக்கைதாயத்தை அடைஞ்சாருன்னா, ஊர் நமச்சிவாயா சொல்லல, இந்த உலகத்துல நிறைய அன்னதானம் பண்ணணும் பண்ணல, நிரம்ப வேறு வேறு செயல்களை செய்யணும், ஜெபம் பண்ணணும், தபம் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் செய்யல, ஞாபகம் பண்ணணுமா செய்யல, என்ன பண்ணாரு, நல்ல இதமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி திருக்கைதாய் போயிட்டாரா. கையிலே உட்கான் என்பதால் கல்லன மாவதில் சூழ் கடப்பொழியில் கரியையே காரியே, அவர்தான் காரிநாயனார் அப்படின்னு திருக்கோட திருவந்தாவில் நம்பியாண்டார்கள் சொல்றார். இந்த காரிநாயனார் திருக்கடவூர், திருக்கடையூர் நாம நீங்க சொல்ற காலத்துல, இந்த திருக்கடையூர் காலத்துக்கு எச்சகமான சிறப்பு இருக்கு. அமுதம் விழுந்த இடம், மார்க்கண்டேயன் வந்து இதுவாகும் போது எப்படி உழைத்த இடம், அதனால அந்த போகணும்னு சொன்னா காலசம்ஹாரம் ஊட்டி அப்போ அந்த வழங்கணும்னு சொன்னா அங்க 60 மணிக்குதா 70 மணிக்குதா சதாபிஷேகம் பண்ணிட்டா ரொம்ப நாள் இருக்கலாம், இப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த திருக்கடையூர் அபிராமியினால சுப்பிரமணியன் ஒருத்தர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க, நிரப்பு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா முதல் முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது ஞாபகத்தில் சொல்லுங்க, கண்ணை மூடக்கூடாது. நிறைய பேர் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கண்ணை மூடக்கூடாது. அப்ப கண்ணை திறக்கலாமா? திறந்து கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? உங்க மூக்கோட துணி இருக்குல்ல, நீங்க பாருங்க, அதை யாரையாவது ஒருத்தர் துவைப்படம் எடுத்து சொல்லுங்க, கண்ணு திறந்து இருக்கு, போட்டோவை எடுத்தா மூடிடுமா, அந்த புகைப்படம் எடுத்தீங்கன்னா உங்க கண்ணு மூடிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காதிங்க, மயக்கம் வரும். வீட்டுல உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முதல்ல மயக்கம் வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நேரம் வைத்து பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மயக்கம் வரும். ஒரு நிமிடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மயக்கம் வரும். இப்படித்தான் முனிவர்கள் எல்லாம் தவம் இயற்றி இருக்கிறார்கள். ஆண்டாண்டு யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து போல இருக்கும். நீங்க வேணா வீட்டுல ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு பாக்கலாம். டைமே ஓடாது, டைமே ஓடாது. நீங்க கண்ண மூக்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போட்டே ரொம்ப துன்பமா இருக்கும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு இப்படி பாக்கல, இந்த நுண்ணிய பார்த்துக்கிட்டே இருக்கிறச்சே குருவ மத்தியில சிந்தனையை நிறுத்தணும். நான் யாரு, எங்க வந்தேன், என்னெல்லாம் செய்ய போறேன், ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா வந்தேன், இந்த பிறவி இப்படி ஆயிடுச்சு, அடுத்த பிறவி என்ன இருக்க போகுது, இந்த பிறவில எவ்வளவு இனி யாரெல்லாம் சேர போறாங்க, ஒரு பெரிய ஜோடி. சில பேர் தெரிஞ்ச ஒரு இடத்துல இறங்குறாங்க, சில பேர் ஏறுறாங்க. நான் ஒரு சுத்த உட்காந்துருக்கேன், எனக்கு பக்கத்துல சில பேர் உட்காடுறாங்க, சில குழந்தைங்க உட்காருது. நான் ஏன் இடம் வரும்போது நான் இறங்கி போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி தொடர்ந்துதான் இருக்கும், தொடர்ந்துதான் இருக்கும். யாரும் இங்கேயும் நான் இறங்கி உடனே கை நின்றுன்னு யாரும் சொல்ல முடியாது. மீண்டும் 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 பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த பயணத்துல நான் யாருங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுட்டுதான் ரமணன் கேட்டாரு. நான் யாருங்கிற விசாரம் செஞ்சாரு. இந்த விசாரத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நின்று முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியக்காரன் தான். அவங்களும் கூட உங்களிடத்தை வந்து வழி கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. முதல்ல நம்ம உருவாக்குற உணவு செய்யப்படாதீங்கன்னு சொல்லுவேன். ஐயா எனக்கு இந்த பாடத்துக்கு எப்படி இருந்தது வெளியே வரலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. இப்படி பார்த்துட்டு உருவ வகையில ஒரு சிந்தனை பேசி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகளினுடைய விளைவுகள் எப்படி வரப்போகின்றன என்பதை பேசுகிறேன். இந்த ஜபத்தை நிறைய பேர் ஜபம் பண்றேன் ஜபம் பண்றேன் மூச்சு பயிற்சி தரேன் எல்லாம் உட்காந்து வச்சு உட்காந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சில பேர் சோம்பேறி ஆயிடுறாங்க. நான் அப்படியே ஜபம் ஆக்சுவலா ஜபம் பண்ணீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாயிடும், முகம் தேஜஸ் ஆயிடும். ஜபம் உண்மையான ஜபம் பண்ணீங்கன்னா முகம் தேஜஸ் ஆயிடும், சுறுசுறுப்பு. அந்த நேரம் அங்க அரசர் வந்தவர், இவன் யாரு, இவர் சுப்பிரமணியன் பேருங்க. சரி, இவர் என்ன பண்ணுவாரு, ஜெபம் பண்ணி கேட்பாரு. அம்பாளுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கேட்பாரு. சரி, இவர் கோயில் சிப்பந்தியா கிடையாது, கோயில் சிப்பந்தி எல்லாம் கிடையாது. இவருக்கு என்ன செய்யணும், நம்ம கோயில் எது ஒரு பட்டசம் கொஞ்சம் உணவு கோயில் இருந்து கொடுக்கப்படுது. கோயில ஒரு வேலையும் செய்யல, கோயிலோட சிப்பந்தியும் கிடையாது, கோயில் வந்து எதுக்கு உணவு அது கூடுதல் செலவு அப்படின்னு அரசர் கணக்கு. ஆனா அப்படிதான் சொல்லப்படாதே, பெரிய மகான் இல்லையா, மகான் சும்மா தானே உட்காந்துருக்காரு. நிரம்ப பேர் சும்மா உட்காந்துருக்காங்கன்னா கிருமி வயசாயிடுச்சு வைங்க. தாத்தா நீ என்ன வேலைக்கு போற, உட்காரு என் காலேஜ் போனோம். பையனோ பேத்தியோ பேரோ சொல்லுவோம், நீ சும்மா தான் இருக்க, 10 மணிக்கு சொல்லுவோம். ஆனா அந்த காலையில இருந்துச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்த காசுல சாப்பிட்ட எச்ச உடம்பு அந்த காலத்துல போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்த காசுல வாங்கி சாப்பிட்ட எச்ச உடம்பு அவங்க எச்ச உடம்பு வச்சுட்டு அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்ற அவங்களும் நேரத்தை பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஆபீஸ் தலைவர் வச்சுன்னா அவங்க கரெக்டா வாக்குங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னா புடிச்சுக்கிறேன். ஆபீஸ் போறவங்க போட்டுங்க நம்ம அவருக்கு இல்லாமே அவங்க ஒதுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நாம சொல்லுறோம், யார் கிட்ட சொல்றோமா, அவங்க நம்ம தாயார் கிட்ட சொல்லி அவங்க சொல்றோம், இதமா சொல்றோம். அந்த ரொம்ப நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறோம் அவங்க உரிமையா இருக்கான்னு சொல்லணுமா, அதை வேகமா சொல்லக்கூடாது. ஏன் வேகமா சொல்லக்கூடாது, அவங்க எச்ச உடம்பு தானே, அவங்களுடைய மிச்சம் தானே இது, அவங்க நான் மட்டுமே சாப்பிடணும், எனக்கு உள்ள முடியல இருந்தா போடுது வேண்டாலும் முடிவு எடுத்துருந்தாங்கன்னா நாம எப்படி இந்த முடிவு வந்துருந்தது. அதனால அவர்களை பெரியவர்களை வயது முடிந்தவர்களை தாய் தந்தைகளை எந்த வார்த்தையும் குறையா சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லலாம், ரொம்ப முக்கியம், அவங்க சொல்லலாம். ஏன்னா சாப்பாடு போட்டவங்க நான் வாங்க சொல்லதான் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு வளர்ந்தவங்கள அப்பா என்ன அப்பா தான் கேட்டு வாங்கிட்டு வளர்ந்தவங்கள தாமல் பேச்சு கேட்டுதான் வளரணும். இவங்க சும்மா உட்காந்து இருக்காங்க அரசு என்ன சொல்றாரு, இவங்க சாப்பாடு தர வேண்டாம் சொல்லவும் பெரிய பெரிய ஞானி ஞானியா. சரி கேட்டு முதல்ல சிகப்பு கலர்ல வரும், ஒரு சிகப்பு திரை போட்டால் எப்படி அப்படி வரும், நுட்பமான விஷயம், ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சவ செய்யலாம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்ல, இதை செஞ்சு எதுவும் பண்ணி வேண்டாம். ஒரு செவப்பு திரைன்றது போல வரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆரஞ்சு கலரா அந்த திரை. அது ஒரு கட்டத்துல இது புதுசா இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, திஸ் இஸ் கால்டு ஆல்ஃபாக் யானம் அப்படின்னு பார்த்து ஒரு புது பெயர் எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஆல்ஃபாக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்க. இன்றைக்கு இந்த மனநிலைக்கு நீங்க வரும்போது அது எப்படி ஆயிடும் அப்படின்னா கிரீம் கலர்ல ஆயிடும். கொஞ்ச நேரத்துல அது ஆரஞ்சு கலர்ல மாறும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது கிரீம் கலர்ல மாறும். சில பேருக்கு அது ஊதா நிறமாகவும் மாறுறதுன்னு சொல்றாங்க, அது ஊதா நிறமாகவும் ஆகும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஞாபகத்தை வச்சுங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னு அர்த்தம். மூலா நேரத்துக்கு போச்சுன்னா உங்க கண்ணு கூடுறதுல ஏதோ கொஞ்சம் தவறு இருக்குன்னு அர்த்தம். இந்த சொல்றது எல்லாமே வந்து நான் படிச்ச விஷயமா, நான் செயல்படுத்துறது எதுவும் இல்லை, இதுல புரிஞ்சுக்கணும் சார். நீங்க அப்படிதான் செப்ப முடியுமோ அப்படின்னா கேட்கறது, நம்ம ஓம் நமச்சிவாயால சாப்பிட்டு கேட்க சொல்லுவாங்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. உள்ள போற உணவு ஒழுங்கா போகணும், ஒழுங்கான உணவு உள்ள இந்த விஷயம், ஒழுங்கான உணவு உள்ள போகணும், உள்ள போற உணவு ஒழுங்கா போகணும். அது எங்கேயாவது மூச்சு போடாது சிக்கி பிடிச்சிருவீங்க, அது போய் இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா இறங்கிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, புரோகமா இருந்தாலும் சரி, எங்க சுந்தரம் பேச வரல கொஞ்சம் இருக்காருன்னு. அப்போ உள்ள போற உணவு ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா உணவா இருக்கணும், ஒழுங்கா உணவு போகணும். இந்த ஸ்டேட்டஸ்ல என் பேர் ஆல்ஃபா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆல்ஃபா தியானம் பெரிய கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆண்கள் பழகின ஊர் தான், நம்ம ஆண்கள் பழகின ஊர். இன்றைக்கும் தியான நிலையில் போன நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வடிவத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு மூங்கின நிலையில இருக்கும். தட்சிணாமூர்த்தியுடைய சிலையுடைய அழகு பார்த்தீங்கன்னா மூக்கு கூர்மையா இருக்கும், ஏதாவது முடிவு தோணுது, இவ பெண் திருமணம் பார்க்கறீங்க, இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கலாம், பையன் படிப்பு இந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு கிரீன் கலர்ல இருக்கும்போது முடிவு எடுத்தீங்கன்னா அது 98% தவறாகவே ஆகும். எத்தனை சதவீதம், 98%? ஏன் சார் 2% கம்மியா இருக்கு, அது ஓம் நமச்சிவாய சொல்லி எடுத்தா 100% தப்பா வரவே இல்லை. இந்த ஆல்பா ஸ்டேட் மாதிரி தியானத்துல இருக்கிறாரு சுப்பிரமணியன். அவரை அரசன் எழுப்புறாரு, எழுந்து இன்னைக்கு என்ன தெரியும், நம்மளு அம்பிகையினுடைய முக மண்டலத்தில் அப்படியே திளைத்து நிற்கிறாரு. அன்னைக்கு திதி அமாவாசை, நம்மால் அப்படியே போக வயல போல சொல்லிக்கிற அம்பால கம்பத்து முன்னால இருந்து நீ எந்த திதியும் கேட்டா எந்த திதியா எல்லாத்தையும் மறந்து போய் போகணும்னு நமக்கு சொல்ல தோணும். என்னுமே நம்ம நிலையிலே அப்படின்னா சுப்பிரமணியம் நல்ல தியானத்தில் இருந்த ஒரு இதுயா பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமின்னு சொல்ற ஒரு ஆள் ஞானின்னு சொல்ற அம்பிகையுடைய ஒரு உறுப்பில் இருக்கக்கூடிய பொருள் கூட பௌர்ணமியாயிருக்கும். அபிராமேதம் சொந்த வழிக்கே வழிபட வழிக்கே சிந்தன மாவுக்களே செய்து வாழ்க்கே கயவகமோடு என்ன போட்டு அப்படி கேட்ட உடனே அடுத்த பாடம் 29வது பாடம் முடிந்த உடனே அம்பாள் அளவற்ற கருமை அந்த திருக்கடையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பாகவே இந்த ஊர்ல நல்ல கவிஞர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அந்த ஊர்ல வந்து காலி நாயனார் தோன்ற அடிக்கடி சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் போட்டா சொல்லணும்னா முளைக்கும் அப்படிப்பாங்க. அது போல ஏற்கனவே திருக்கடையூர்ல அபிராமி பட்டத்துல ஒரு தோன்றி நடந்திருக்கு. அதற்கு முன்பாக இன்னும் காலி நாயனார் துன்பங்கள் எல்லாம் போவதற்கு இறைவனை மணந்த ஒன்று சொல்ற இப்படி எழுதுற அந்த நூலுக்கு பெயர் காலி கோவை. அந்த நூலுக்கு பெயர் கால் கோவை அப்படின்னு பெயர். நூல்னா எழுதின உடனே பொதுவா மன்னர்கள் இடத்தில் காட்டுவது பழைய மரம். ஒரு மன்னர் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரசர் பாராட்டினா இன்னொரு அரசர் பாராட்ட மாட்டார். இந்த செய்தியை சொன்னோடனே இப்பவும் ஒரு நான் இப்போ கொஞ்சம் இறங்குறேன், இந்த நிலை தவறு இருந்தாலும் எடுத்துக்கிறேன், ஒரு கட்சி பாராட்டினா இன்னொரு கட்சி பாராட்ட அப்படின்னு சொன்ன உடனே மாணவர் ஒருவர் சொன்னார், சார் தப்பு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா ரெண்டு பேரும் பாராட்டுவாங்க. என்ன காட்ட பையன் புரிஞ்சிருக்காங்க பாருங்க, முதல் மதிப்பு வாங்குகின்றவர்களை கட்சி பேதமே பார்க்கவில்லை, எல்லா தலைவர்களும் பாராட்டுகிறார்கள். அது போல ஓம்ன வச்சுவாயா என்று சொல்லிவிட்டால் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த பேதம் இருந்தாலும் அவர்களை அனைவரும் பாராட்டுவார்கள் என்கின்ற தகவலை காலி நாயனார் சொல்றாரு. இத சேர அரசர் பாராட்டுகிறாராம், சோழ அரசர் பாராட்டுகிறாராம், பாண்டிய நாட்டு அரசரும் பாராட்டுகிறாராம், முப்பேரரசர்கள் பாராட்டுகிறார். அப்போ ஊழியர்கள் நீங்க இந்த திரைப்படம்லாம் எழுதுற டிஸ்கஷன்ல போய் உட்காந்தீங்கன்னா, கதை விவாதத்துல உட்காந்தீங்கன்னா, மூணு செய்திகளை வலியுறுத்தி சொல்றாங்க. ஆடியன்ஸ்ல வந்து சார் விமன்ஸ் பிடிக்கும், லேடிஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் வந்து வேல்யூ அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் தனியா வர முடியாது, ஃபேமிலியோட தான் வருவாங்க, அதனால கூட்டம் அதிகமா வரும். ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் படத்துக்கு கூட்டம் அதிகமா வரும். அப்புறம் சில்ட்ரன் ஓரியன்டா இருக்கும், குழந்தைகள் பிடிச்சிருக்கும், அப்பதான் படம் போடும். இந்த எழுத்துல முப்பேரரசர்களும் பாராட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட எழுத்து மறையாளர் திருக்கடவுள் வந்துவிட்டு வண்டவழின் முறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய உள்ள சில சொற்களை சொல்லி பொருள் தரலாம். ஆரியா அழகா சொல்லுவார், வாழைப்பழத்தை முடிச்சு முடிச்சு சாப்பிடணும், தமிழை பிரிஞ்சு பிரிஞ்சு படிக்கணும், தமிழுடைய சிறப்பே தெரியுமா, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் திரும்பி 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 திறந்து முடியும் 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 வேறு விதமான பொருள் தெரியும். இதே பாடல நம்பியாண்டார் நம்பி சொல்லும் போது நான் முதல்ல சொன்னேன், சொல்லின உள் நயமாக்கினேன், சொல்லின உன்னயமாக்கினு முதல்ல. ஆனா அது இன்னொரு வார்த்தையா பிரிச்சுக்கிறாங்க, சொல்லின உள் நயமாக்கும், சொல்லப்பட்ட சொற்களுள் உள் நயம், நயம் உள்ள இருக்கு, வெளிப்பட தோன்றுவதற்கு சுவைபட இருக்கு, பலாச்சோட மாதிரி பலாப்பழம் மாதிரி அப்படி சொற்களை அமைத்திருக்கிறார் என்று நம்பியாண்டார் நம்பி சொல்லுகிறாரு. உரையா தமிழ் கோவை தம்பையரா உணர்வு